கடவுளின் வாய்ச்சலோ என்றாலும் உயிர் வாழ்வர்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். 7 என்றவுடன் அவர்கள் அனைவரையும் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீதும் அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா என்னும் பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய புதுமைகளை அழகாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒட்டுமொத்தமாக 27 புதுமைகளை மார்க் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகிறார். 27 புதுமைகளில் 13 புதுமைகள் முதல் 7 அதிகாரத்திற்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. மற்ற 14 புதுமைகளும் மற்ற பிறகு வரக்கூடிய அதிகாரங்களிலே வரக்கூடியதாக இருக்கிறது. மார்க் நற்செய்தியாளர் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாக சுட்டி காட்டுவதற்கான காரணம், மார்க் நற்செய்தியாளர் இயேசு மக்களோடு உடனடக்கக்கூடியவராக இருக்கிறார், மக்களை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், இயேசுவினுடைய உடனிருப்பு மக்களோடு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதான புதுமைகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு புதுமையை தான் இந்நற்செய்தியை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதே ஒரு புதுமையை மார்க் நற்செய்தியாளர் 6:30-49 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்த ஒரு நிகழ்வு. இன்று நற்செய்தியிலே 4000 பேருக்கு இயேசு கொடுத்த ஒரு உணவு அளித்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இந்த இரண்டிற்கும் ஒத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை மார்க் நற்செய்தியாளர் சொல்கிறாரா, அல்லது இந்த இரண்டு நிகழ்வுகளும் வேறு வேறு நிகழ்வுகளாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பல்வேறு விண்வெளி அறிஞர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது இரண்டும் வெவ்வேறு நிகழ்வுகளாக இருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் வெவ்வேறு என்பதை மார்க் நற்செய்தியாளரும் மத்தேயு நற்செய்தியாளரும் அழகாக வெவ்வேறு இடங்களிலே சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை மார்க் நற்செய்தியாளர் 8:19-20 வரை வாசிக்கின்ற போது அழகான ஒரு நிகழ்வின் வழியாக இயேசுவே சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சீடர்களிடத்திலே கேட்கிறார், ஐந்து அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகள் எத்தனை கூடைகள் நிறைய நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொல்லி மார்க் நற்செய்தி அதிகாரம் 8:19-20 வாசிக்கிறோம். இயேசு கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 12 கூடைகள் நிறைய எடுத்தோம் என்று சொல்கிறார்கள். மீண்டும் இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், 7 அப்பங்களை கொண்டு நான் 4000 பேருக்கு உணவளித்த போது எத்தனை கூடைகள் மீதி எடுத்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர்கள் 7 என்று பதிலளிக்கிறார்கள். ஆம், இயேசு இந்த இரண்டு புதுமைகளையும் வெவ்வேறு இடங்களில் செய்தார் என்பதையும் இந்த மார்க் நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் விவிலியத்தை முழுமையாக வாசிக்கின்ற போது இந்த நிகழ்வு நமக்கு ஆச்சரியத்தை தராது. காரணம், கடவுள் தம் மக்களுக்கு பல நேரங்களிலே தேவையின் பொருட்டு உணவளித்ததை நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் அதிகாரம் 16 நாம் வாசிக்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் நடந்து வந்தபோது அவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் உணவு இல்லாத வனாந்தரத்திலே ஒரு பாலை நிலத்தில் நடந்து வருகின்ற போது கடவுள் அவர்களுக்கு எதை செய்யக்கூடியவராக இருக்கிறார்? விடுதலை பயணம் அதிகாரம் 16 நாம் வாசிக்கின்ற போது நமக்கு நன்றாக தெரியும், கடவுள் அவர்களுக்கு அற்புதமாக மன்னாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மன்னாவையும் காடையையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வை விடுதலை பயணம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு நாள் நடந்த நிகழ்வல்ல, மாறாக தினமும் அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் தரக்கூடிய நிகழ்வை விடுதலை பயணம் மோசே அவர்கள் வழிநடத்தி சென்ற போது மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, 2 அரசர்கள் அதிகாரம் 4:42-44 வாசிக்கின்ற போது ஒரு நபர் எலிசாவிடத்திலே வருகிறார். எலிசாவிடத்திலே வந்து புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார் கோதுமை அப்பங்களை எலிசாவுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி எலிசாவுக்கு கொடுக்கிற போது எலிசா சொல்கிறார், இந்த உணவை எனக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் கொடுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த நபர் பார்க்கிறார், அந்த இடத்திலே 100க்கும் மேற்பட்ட அதிகமான மக்கள் இருப்பதை பார்க்கிறார். அவர் சிரித்து கொண்டே எலிசாவிடத்தில் சொல்கிறார், எப்படி இந்த 20 அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு நம்மால் கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்டபோது எலிசா கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு, நீ அந்த 20 அப்பங்களை பிட்டு அந்த மக்களுக்கு கொடு என்று சொல்கிறார். இந்த நபரும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த 20 அப்பங்களை கோதுமை வார அப்பங்களை கொண்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். 100 பேரும் வயிறார உண்டு மீதி எடுத்ததாக 2 அரசர்கள் அதிகாரம் 4:42-44 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். விவிலிய முழுவதை நாம் வாசிக்கின்ற போது கடவுள் தம் மக்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கேட்கின்ற போது இந்த நற்செய்தியிலே இயேசு இந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுவதான ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுவதன் வழியாக, இந்த 4000 பேருக்கு உணவளித்ததன் வழியாக கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை இயேசு நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் இயேசு தன்னை கடவுளாக வெளிப்படுத்தக்கூடியவராக மார்க் நற்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வு கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், தம் மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையானதை அனைத்தையும் குறைவின்றி தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்தை நாம் வாசிக்கின்ற போது இந்த உண்மையை நம்மால் மறுதளிக்க முடியாது. காரணம், இறைவன் நம் மீது அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றார், நமக்கு தேவையான அனைத்தையும் தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியிலே இயேசு இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 2வது பகுதியிலே இயேசு ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். 3வது பகுதியிலே இயேசுவினுடைய திருப்தியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவினுடைய இரக்கம் என்பது மார்க் நற்செய்தி அதிகாரம் 8:2 நாம் வாசிக்கிறோம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இயேசு என்ன உணர்கிறார் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்றைய மார்க் நற்செய்தியில் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு இந்த மக்கள் கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பரிவை இயேசு வெளிப்படுத்துகிறார் என்றால், எல்லா இடத்திலுமே இயேசு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தவில்லை. எங்கே புதுமை செய்தாலும் எல்லா இடங்களிலும் இயேசு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் மீது நான் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக நான் பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தின் மீது ஒரு பரிவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிவுக்கான காரணம் என்ன? இரண்டு வகையான காரணங்களை விவிலியறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்று, மாக்ன செய்தி அதிகாரம் 7:7-31 நாம் வாசிக்கின்ற போது, இயேசு தீர் பகுதியை விட்டுவிட்டு தெக்கப்போலி என்கின்ற பகுதிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த தெக்கப்போலி என்கின்ற பகுதி இஸ்ராயல் மக்களை சூழ்ந்து வாழ்ந்த ஒரு பகுதி அல்ல, மாறாக புறவினத்தார் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த புறவினத்தார்கள் யார் என்று பார்க்கிற போது, இந்த புறவினத்தார்கள் வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மக்கள். இஸ்ராயல் மக்கள்தான் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கடவுளை, யாவே கடவுளை முழுமையாக வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் புறவினத்தார் மக்கள் கடவுளை வழிபடவில்லை, மாறாக பிற தெய்வங்களுக்கு வழிபடக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எல்லைகளை கடந்தவராக இவர் இந்த பகுதிகளுக்கு சென்று இயேசு பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இயேசு இந்த தீர் சீதோன் பகுதிகளை தாண்டி தெக்கப்போலி என்கின்ற பகுதிக்கு செல்கிற போது, இங்கு அவர் சென்றது புறவினத்தார் பகுதி. இந்த புறவினத்தாருக்கான ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக இயேசு செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்றால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை அறிந்திருந்ததால் தான் இயேசுவோடு அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் இயேசு சொல்கிறார், ஏற்கனவே 3 நாட்கள் ஆயிற்று இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுதான் இரண்டாவது காரணம். இவர்கள் புறவினத்தார் என்பதால் மட்டும் இயேசு பரிவு கொள்ளவில்லை, மாறாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், என்னோடு தங்கியிருக்கிறார்கள். இந்த 3 நாட்களாக என்னோடு அவர்கள் தங்கியிருந்து நான் சொன்னவற்றை எல்லாம் கேட்டு இருக்கிறார்கள். இவர்கள் பிற தெய்வ வழிபாடை வழிபடக்கூடியவர்களாக இருந்தாலும், யாவே கடவுளை நினைக்கவில்லை என்றாலும், இவர்கள் நான் சொல்வதை கேட்பதற்காக இவர்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த மக்கள் மீது பரிவு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கடவுளின் பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இயேசு தன்னுடைய வாழ்விலே எல்லா மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இங்கு நமக்கு சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு மக்கள் மீது பரிவு கொள்கிறார் என்றால் அவர்கள் புறவினத்தாராக இருந்தார்கள் என்று மட்டுமல்ல, மாறாக இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இங்கு மக்கள் எதுவுமே இயேசுவிடத்தில் கேட்கவில்லை. நாங்கள் 3 நாட்களாக உம்மோடு இருக்கிறோம், எங்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் இயேசு தானாக முன் வந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் மீது கருணை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், பரிவு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அவர்களுக்கு தேவையானதை கேட்காமலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் மார்க் நற்செய்தியாளர் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இவர்களை வழியில் அனுப்பிவிட்டால் இவர்கள் தளர்ச்சி அடைந்து விடுவார்கள், இவர்கள் நெடுந்தொலைவு செல்ல வேண்டும், இவர்களுக்கு உணவு அளியுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு அவர் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். இயேசு இரக்கம் கட்டும் காட்டவில்லை, மாறாக அந்த இரக்கத்தை தாண்டி அவர்களுக்கு அவர் ஒரு ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் இரக்கத்தோடு இயேசு நின்றுவிடவில்லை, மாறாக அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியின் மைய பகுதியில் நாம் வாசிக்கின்ற போது, மார்க் நற்செய்தி அதிகாரம் 8:4 நாம் வாசிக்கின்ற போது, இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சீடர்களுடைய மனநிலை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவர்களுக்கு போதுமான உணவு இப்பாலினத்தில் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 நாம் வாசிக்கின்றோம், இயேசு 5000 பேருக்கு 5 அப்பங்களை கொண்டு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கு அதிகமாக இருக்கிறது, 7 அப்பங்களை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் இயேசுவினிடத்திலே இந்த சீடர்கள் தங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பாலைநிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்கின்ற ஒரு கேள்வியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாத்தியமற்ற ஒரு நிகழ்வை இவர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் பாவம் என்று சொல்லி பல்வேறு விதமான பாவங்களை நாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். பொறாமைப்படுவது, அங்காரப்படுவது என்றெல்லாம் சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பாவமாக இந்த நச்சு நமக்கு சுட்டி காட்டப்படக்கூடியது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு மறதி, கடவுள் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மறதி. அதைதான் பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையாக நமக்கு தரப்படுகிறது. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இல்லாமல் போவதாக என்று சொல்லி நமக்கு முதல் கட்டளையாக தரப்படுகிறது. நாம் பல நேரங்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இந்த சீடர்களைப் போல இந்த சீடர்கள் கடவுள் தங்களோடு பயணிக்கிறார், கடவுள் தங்களுக்கு தேவையானதெல்லாம் தருகிறார் என்கின்ற ஒரு மனநிலையை மறக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் என் அச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த சீடர்கள் வழியாக மக்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவர்களுக்கு உணவு தரக்கூடியவராக இருக்கிறார். ரோமையர் அதிகாரம் 5:8 நாம் வாசிக்கின்றோம், நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். கடவுள் தம் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கிற போது கூட கடவுள் நமக்காக மரித்து நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நம் மீது அன்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி தூய பவுல் ரோமேயர் கெழுதிய திருமுகத்தில் 5:8 அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த கடவுளுடைய அன்பை நாம் மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற மறதி நம்மை பாவத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இரண்டாவதாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசு இந்த சீடர்கள் மறந்த நிலையிலும் கூட இயேசு அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உள்ளன? 7 அப்பங்கள் இருக்கின்றனவா? அவை கொண்டு வாருங்கள், மக்களை தரையில் அமர வையுங்கள், அவர்களுக்கு உணவு விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இறக்க மட்டும் காட்டவில்லை, மாறாக அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஏற்பாடு செய்ததோடு நிறுத்திவிடவில்லை, மாறாக மக்கள் மீது அவர் மக்களுக்கு திருப்தியை தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் 3வது பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் வயிறார உண்டார்கள், வயிறார உண்ட பிறகு அவர்களுக்கு ஆசி கூறி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்குதான் நமக்கு ஆசியை இறைவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இறைவனுடைய திருப்தி நிறைவு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அன்பை பொழியக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பின் வழியாக நமக்கு திருப்தியை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்கின்ற சொல்கிற போது, நாம் இறைவனோடு வாழ்கிறோம் என்று சொல்கிற போது, நாம் இறைவனிலே திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எப்படி தன்னுடைய வாழ்விலே மக்களுக்கு திருப்தியை தரக்கூடியவராக இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை நம்முடைய வாழ்விலே நிறைவிலே பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு எத்தனையோ உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் எதிர்பார்க்காமலே நமக்கு பல்வேறு விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நம்மிடத்திலே அந்த திருப்தி என்பது இல்லை. நாம் பல நேரங்களிலே இயேசுவிடத்திலே, கடவுளிடத்திலே, எனக்கு என்ன செய்தீர், எனக்கு பல்வேறு விதமான துன்பங்களை நீ தந்து கொண்டிருக்கிறீர், எனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாம் பல்வேறு நேரங்களிலே நாம் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே இறைவன் நமக்கு கேட்காமல் செய்த பல்வேறு விதமான நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல தவறிவிடுகின்றோம். நாம் பல நேரங்களிலே அந்த இறைவன் செய்த நன்மைகளுக்காக நாம் திருப்தி அடைய தவறிவிடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்நச்செய்தி நமக்கு 3வது பகுதியாக சுட்டி காட்டுகிறது. இயேசு திருப்தி அடையக்கூடியவராக இருக்கிறார். இந்த மக்களுக்கு நான் நிறைவை கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு திருப்தியோடு அவர்களை வழி அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் நச்செய்தி 3வது பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு அவர்களை திருப்தியோடு அனுப்பி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உடனடியாக அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த 3 விதமான செய்திகளை தான் இந்த நச்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நம் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக, இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவராக, இயேசு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே திருப்தி அடையக்கூடியவராக, நமக்கு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இன்று நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று பல நேரங்களிலே நாம் இரக்கம் காட்டுகிறோம், அந்த இரக்கத்தோடு நின்று விடுகிறோம். ஆனால் நம்முடைய இரக்கத்தின் வழியாக நம்முடைய செயல்பாடுக்கு நாம் எப்படி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நானும் ஒரு அருள் சகோதரரும் சேர்ந்து ஒரு உணவகத்துக்கு சென்றிருந்தோம். அந்த உணவகத்துக்கு சென்றிருந்த போது அந்த உணவகத்திலே அந்த சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது 2 விதமான நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் உதவி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது என்னோடு இருந்த சகோதரர் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அவர்களை உணவு கொடுத்தார். அப்போது நான் அந்த அருள் சகோதரத்தில் கேட்டேன், எப்படி இந்த நபர்களுக்கு நீர் உணவு வாங்கி கொடுக்கிறீர் என்று சொல்லி கேட்டபோது அந்த அருள் சகோதரர் சொன்னார், ஆம், நாம் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறோம், அந்த இரக்கத்தோடு நின்று சென்றுவிடக்கூடாது. மாறாக அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்து அந்த ஏற்பாடின் வழியாக நாம் திருப்தி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆம், அவர் திருப்தி அடையக்கூடியவராக இருந்தார். இவரும் திருப்தி அடைந்தார். அந்த உண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் நாம் இரக்கம் காட்டுகிறோம் என்று சொல்லி பல நேரங்களிலே இரக்கத்தோடு நிறுத்தி விடுகிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற கேள்வியை தான் இந்நச்சிதி நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த மக்கள் மீது பரிவு கொண்டு நிறுத்திவிடவில்லை, மாறாக அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி ஒரு ஏற்பாடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உணவு கொடுத்த பிறகு அவர்களை திருப்தியோடு அனுப்பி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் நாம் பல நேரங்களிலே நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இரக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரக்கம் என்பது பிறருக்கு உணவு தருவதோடு இல்லை, மாறாக ஒருவருக்கு நாம் இரக்கம் காட்டுகிறோம் என்றால் அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு நம்முடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். நாம் செயல்பாடை தொடர்ந்து செய்கிற போது நம்முடைய மனதிற்கு ஒரு திருப்தியை இறைவன் தரக்கூடியவராக இருக்கிறார். இறைவனும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அதை தான் இயேசு என் சின்ன சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இரக்கம் காட்டுவது என்பது நம்முடைய செயல்பாடுகளோடு நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இரக்கம் என்கின்ற உணர்வோடு நிறுத்திவிடக்கூடாது. உணர்வை தாண்டி நாம் செயல்பாடுகளிலே சேர்ந்து செய்கிற போது இறைவன் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவராக, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக, நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஒரு வாழ்வை தரக்கூடியவராக அவர் நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் கடவுளோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக, பிறர் மீது இரக்கம் காட்டுவதோடு நிறுத்தி விடாமல் அந்த இரக்கத்தை செயல்பாடுகளோடு நாம் தொடர்ந்து ஆற்றுகிற போது நாமும் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை பெறுகிறோம். அந்த இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை பெறுகிற போது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.
என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மகில் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோரும்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் சராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடி மகிழ்ந்து எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி மகிழ்வதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்ற